தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொது காலத்தினுடைய ஒரு நிறைவின் நாட்களில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவருக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை நாம் இரக்கத்தை பெறுகிற நாள். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக ஆண்டவருடைய இரக்கம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இன்னும் நாம் யார் யாருக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் கடந்து வர இந்த திருப்பலி நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் தாமே நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே ஒரே மனதாய் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியுள்ள விதத்தில் கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருதுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது நம்பிக்கையாளரின் விருப்பங்களை நீர் தூண்டியெழுப்ப மன்றாடுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திரு வசனங்கள் 1-4 மற்றும் 11. அதிகாரம் 21, இறை திரு வசனங்கள் 2. வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகொலியின் திறவுகோளும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகே என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்கப்பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றதவாறு செய்தார். இதன்பின் சிறிது காலத்துக்கு அது கட்டை வீழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இருந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணையின் முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 84 பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது.
பொங்கி வருகின்றது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 29 முதல் 33 முடியும். இயேசு ஓர் ஓமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கத்தின் நாள். அதனால தான் வெள்ளிக்கிழமைகளில் நாமும் இரக்கத்தை கொடுத்து உபவாசம் இருந்து ஆண்டவருக்காக சில ஒருத்தல் முயற்சிகள், இந்த கறிமீன்லாம் சாப்பிடாமல் சுத்த போசனம் என்று சொல்லுவோம், இந்த மாதிரியான காரியங்களை கடைபிடித்து நம்ம ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக இருக்க முயற்சிக்கிற ஒரு நாள். அன்புக்குரியவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை என்கிற ஒரு அடையாளத்தை இப்பொழுது நம்ம மனதிலே வைத்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இரக்கத்தினால் இரக்கத்தை கொடுக்கிற நாள் என்றெல்லாம். இன்றைக்கு கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்ம பார்க்குற போது, நம்ம ஏற்கனவே உங்களோட சொல்லி கொண்டிருப்பது தான், வழிபாட்டு முறைமைகளில் நம்ம இந்த 34வது வாரம்தான் கடைசி வாரம். இந்த 34வது வாரத்தோட வழிபாட்டினுடைய அந்த பொது காலத்தினுடைய காலம் நிறைவுற்று, அடுத்தது வந்து திருவருகை காலத்தோடு நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். புதிய ஒரு ஒரு அடையாளமாக, புதிய ஒரு வழிபாட்டு முறையாக, ஆகவே தான் எல்லாமே புதுசாக மாறணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம நிறைவுக்கு கொண்டுட்டு வரோம். இந்த நாள் வந்து இன்றைக்கி நாளையோடு அது நிறைவடைய போகிறது, சனிக்கிழமையோடு நிறைவடைஞ்சிடும். அப்புறம் சண்டேலேருந்து பார்த்திங்கனாக்கா அந்த வழிபாட்டு காலத்தில் ஒரு புதிய திருவருகை கால ஆரம்பம் ஒன்று நிகழப்போகிறது. அப்போ இந்த நிறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நாம் கடவுள் சொல்லுகிற அந்த வார்த்தையை நினைவு கூற வேண்டும். லூக்கான செய்தியில் 21-28 இறைவசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. திருவருகை காலத்தில் அது குறித்து ஆழமாய் நம்ம தியானிப்போம். அதுக்கு முன்பாக நிறைவு செய்கிறோம். இந்த காலத்தை நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே சரியாய் செயலாற்றப்பட்டிருக்கிறதா என்பதை கடவுள் பக்கமாக இருந்து நம்ம நிறைவு செய்கிறோம். அதுக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய அடையாளங்கள், நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த நாளிலே கூட கடவுள் நமக்கு ஒரு சில அடையாளத்தை கொடுக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நற்செய்தி லூக்கா நற்செய்தியில் 21-29 உள்ள இறைவசனங்கள் என்ன சொல்லுதுன்னாக்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, கோடைக்காலம் நெருங்கி விட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். இலை தளிர் விடுகிறது, மரத்தை பார்க்குறீங்க, அதனுடைய அடையாளங்களை எல்லாம் பார்த்து இதை சொல்கிறீங்க, இது கோடைக்காலம் நெருங்கி வந்து விட்டது என. அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போது இரையாட்சியை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம எதற்காக இப்படியெல்லாம் வந்து வழிபாடு காலங்களை வச்சு வச்சு பயணிக்கிறோம், எதுக்கு இப்படி அப்படி திருவருகை காலம் அப்புறம் தவ காலம் இப்படியெல்லாம் நிறைய காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுது, எதற்கு ஏன் இப்படி நம்மளை போட்டு திருச்சபை புரட்டிக்கிட்டே இருக்குது? நம்ம கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, நம்ம வந்தோமா, இப்போ எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் அப்படி தான் செய்கிறாங்க. எப்போ அவங்களுக்கு ஒரு விசேஷ நாளில் கோயிலுக்கு போகிறாங்க, சிறப்பாக கொண்டாடுறாங்க. நீ கோயிலுக்கு போனியான்னு யாரும் அழுத்தி கேட்குறது இல்லை. நமக்கு ஆனால் அப்படி இல்லை. நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண்கிறது அப்படின்னு நிறைய திருச்சபை கட்டளைகளை கொடுத்துருக்குது. அப்போ பங்கு தந்தையர்களும் என்ன செய்கிறாங்க, அதை குறித்து அழுத்தமாக பேசுகிறாங்க. அப்புறம் வீடு வீடு சந்திக்கும் போது, ஏன் உங்களை நான் கோயிலில் பார்க்குறதில்ல, நீங்கள் ஏன் கோயிலுக்கு வரதில்லைன்னு ஃபாதர்ஸ் கேட்பாங்க. கரிசனை உள்ள ஆட்கள் கேட்குறாங்க, மற்றவங்க வந்தாவா வராட்டி போன்னு விட்டுடுவாங்க, அவங்கள பற்றி நம்ம யோசிக்கலை. கற்கரிசனை உள்ள ஒரு நல்ல குரு என்ன செய்வார், யார் யார் என் ஆடு, எந்தெந்த ஆடு என்னுடைய பங்கை சார்ந்தது அறிந்து வைத்திருப்பாங்க. இப்போ கேட்பாங்க, எங்கம்மா அவன் பொண்ணு வரல, எங்கே உங்கள் பையன் வரல அப்படின்னு கேட்பாங்க. இளைஞர்களை கூட்டி சேர்ப்பாங்க, முதியோர்களை கூட்டி சேர்ப்பாங்க, ஒரு குடும்பத்தை வழிநடத்துகிற கணவன் தாய் தந்தையரை கூட்டி சேர்ப்பாங்க. இப்படி நிறைய குழுக்களாக இணைந்து செயல்படுவாங்க. அதுதான் வந்து ஒரு ஒரு பங்கில் ஒரு பங்கு குடும்பமாக இணைந்து செயல்படுகிற ஒரு விதம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு சூழல், ஒரு வறண்ட சூழல், வந்தீங்களா பூச முடிஞ்சா போயிட்டு வாங்க, இதே மனநிலையோடு நாமளும் இருக்கக்கூடாது. அது சாமியார் செய்கிறாங்கன்னாக்க நாம் ஒதுங்கிடக்கூடாது, நாம் இணைந்து செயல்படணும். ஒருவேளை வயதான குருவாக இருந்தார்னாக்க அவங்களுக்கு அந்த செயல்களை செய்வது கஷ்டமாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, ஃபாதரே கூப்பிடல நம்ம போவோம் அப்படின்னு நம்ம போக முடியாது. அப்போது இறையாட்சியை அறிந்து கொள்வது, அப்போ நம்ம கூடி வருவதனுடைய அந்த கூட்டி சேர்க்கிற அடையாளம். அது சாமியார் தான் செய்யணும்னு இல்லை, இப்போ ஒரு கான்வென்ட் இருக்குதுன்னா அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸு செய்யணும். நிறைய இடத்துல இந்த துறவரத் சபையை சார்ந்தவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு சிறப்பு பணிகளை வைச்சு கொண்டு பள்ளிக்கூடம் நடத்துகிறது, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறது, அதெல்லாம் கடவுளுடைய பணி இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதை விட முழுமையான ஒரு உயர்ந்த பணி ஒன்று இருக்குன்னா அது இறையாட்சியை கட்டி எழுப்புவது மக்கள் மத்தியில் நேரடியாக. நம்ம இன்டைரக்டாக நம்ம மற்ற மதத்தை சார்ந்தவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், இன்டைரக்டாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தலாம். ஒரு மருத்துவமனை வச்சு அவங்கள நோயை சுகப்படுத்தி, ஒரு ஸ்கூல் வச்சு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கடவுள் அன்பு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு, எங்கள் வாழ்க்கையை இதுக்காகவே உன் பிள்ளைக்காக உன்னுடைய நோய்க்காக விடுதலைக்காக நான் ஒப்படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாணி வந்து இன்டைரக்ட் எவாஞ்சலைசேஷன், ஒரு கடவுளுடைய அன்பை வந்து மறைமுகமாக சொல்கிறது அவங்களுக்கு. இப்போ நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் மறைமுகமாக சொல்லிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நேரடியாக நம்ம சொல்லணும். ஆண்டவரை யாரெல்லாம் அறிந்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆகவே இந்த அருமையான வேளையில் யோசிக்கணும். நம்ம ஆண்டவர் வந்து எப்படி நம்மளோட பேசுகிறார், யோவான் செய்தி 3:34 சொல்லுகிறது, கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார், கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். பார்த்தீங்களா, அப்போ இயேசு சுவாமி தந்தையினுடைய திட்டத்தை வார்த்தையாய் வெளிப்படுத்தினார், தந்தையினுடைய திட்டத்தை வார்த்தையாய் வெளிப்படுத்துகிறாரு. இன்னைக்கு நாமும் நம்முடைய இறையாட்சியை கட்டியெழுப்ப நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை, கடவுளால் அனுப்ப பெற்ற அடையாளமாக இருந்து கடவுளின் வார்த்தையை பேசுவது, அதன் வழியாக ஆண்டவருடைய ஆவிக்குரிய கொடைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நம்மை வெளிப்படுத்துவது. இன்றைக்கி இது ரொம்ப குறைவாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வீடுகளில் பேசும்பொழுது கடவுளுடைய ஆவிக்குரிய பேச்சு, கடவுள் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு சான்று பகரணும், ஒரு தாய் சான்று பகரணும், பிள்ளைகள் உங்கள் நண்பர்கள் மத்தியிலே சான்று பகரணும். நான் போனப்போ எனக்கு இப்படி ஒரு சங்கடம் வந்தது, என் கடவுள் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், சான்று பகருங்க, சான்று பகருங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையினுடைய ஆழம் என்னன்னா இதுதான். இறையாட்சியை கட்டி எழுப்ப காசு பணம் தேவையா, இல்லை, சான்று பகருகிற மனநிலை தேவை. அப்போ இறையாட்சியை வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ முதல்ல அறியணும், இறையாட்சிங்கிறது வெளியில் இல்லைப்பா, எங்கேயோ அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இல்லை, அது உங்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் மத்தியில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எல்லோரும் ஒரு அசிங்கத்தை பேசுகிறாங்க, நீங்கள் என்ன சொல்லணும், நீங்களும் அந்த அசிங்கத்துக்கு உடன் போகக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், இது ஒரு பேச்சா, இப்படி பேசலாமா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் இதுவா அப்படின்னு நீங்கள் மாற்றி பேசும்போது கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு குரல் வரதான் செய்யும், நீ பெரியவனாடா அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் யாருங்கிறத ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை நீங்கள் உறுதி செய்யும்போது, நான்காவது முறை அந்த குழுவில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், ஏ அவன் அவனுக்கு லைக் பண்ண மாட்டான் விட்றான், அந்த பேச்சை விட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த தீமையை பேசாமல் பாதுகாப்பது உங்களுடைய சாட்சிய வாழ்க்கை. இப்படி தான் நம்ம சான்றோம், நீ எல்லோரும் மனம் மாறு, எல்லோரும் பைபிள் எடு, எல்லாத்தையும் அப்படி செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த இறையாட்சியினுடைய தளமாக மாற்ற முடியும். இன்றைக்கி புனித டான் போஸ்கோவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டான் போஸ்கோ ஒரு பெரிய இளையோர்களை சிறப்பாய் வழிநடத்தின ஒரு அடையாளம். அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம், அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடுவார். அவர் யாரை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா, இந்த ரோட்டில் ஸ்ட்ரே பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க ரோட்டில் வீடு வசதி இல்லாமல் அலையக்கூடிய அவர்கள் தீமைகளை நிறைய கற்று வைத்திருப்பாங்க. அவங்களுடைய பேச்சில் ஒரு அசிங்கம், அவமானம், தீய வார்த்தைகள், அவருடைய பேச்சில் ஒரு ஒழுக்கமற்ற நிலை வாழ்க்கையில். அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு அவர் போய் விளையாடுவார். அப்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ இப்போ எப்போ பார்த்தாலும் இப்படி மாதிரி ஒரு ரவுடி பசங்களோட போய் விளையாடுற, அவங்க பேச்சு சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அம்மா நான் எதை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, எதை பேசக்கூடாது என்பதை. அப்போது அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. நான் அவர்களோடு விளையாடுகிற போது இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நான் இருக்கிற வரைக்குமாவது அவர்கள் அப்படி பேசாமல் இருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய நல். அப்போது அந்த இடத்துல அவர்களையும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க நான் ஒரு வாய்ப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அம்மா அதிலிருந்து அந்த தடை செய்யாமல் அவங்கள விட்டாங்களாம். அப்போது அவருடைய அந்த அவர் நிற்கிற இடத்துல ஒரு இறையாட்சியை கட்டி எழுப்பினார். பாருங்களேன், இன்றைக்கி நிறைய புனிதர்கள் நிறைய வாழ்க்கையை, நம்ம புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதுதான் இறையாட்சியினுடைய தளம். இன்றைக்கி ஒரு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரே வச்சுக்கொள்ளுங்களேன், கிறிஸ்துவை அறியாதவர் ஏற்றுக்கொள்ளாதவர்னு வச்சுங்க, தெரியாமல் இருக்கவே முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும் இயேசுவை தெரியும். ஆனால் கிறிஸ்துவை பெருசாக ஏற்றுக்கொள்ளலை. ஒரு இந்திய கலாச்சார பின்னணியில் பார்க்குறோம், இங்கே எல்லா மதங்களும் இணைந்து கிடக்கிற ஒரு சூழல். அதில் ஒருத்தர் உண்மைக்காக ஒரு நீதிக்காக சான்று பகர்றாருன்னா அவர் கிறிஸ்துவை சார்ந்தவர். அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு எதிராக இருப்பது. நம்மளாம் நிறைய நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆனால் நம்ம நீதிக்காக குரல் கொடுக்க விரும்புறதில்லை, நேர்மைக்காக பேச விரும்புறதில்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மகளை பார்த்தேன், அந்த மகள் வாழ்க்கையெல்லாம் உடைஞ்சு போய் வாழ்க்கையே இழந்து போய் நிற்கிறாங்க, குழந்தைகளோடு நிற்கிறாங்க. எங்கம்மா ஊர் அப்படின்னா அவங்க ஒரு ஊரை சொல்கிறாங்க. ஏன் இங்கே வந்துருக்கிறீங்க? கணவர் வேறொரு பெண்ணோடு போயிட்டார். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கணவனுடைய தாயார், மாமியார், இவங்களுக்கு அன்பியத்தில் இருக்கிறாங்க, பங்கு பேரவையில் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. மகன் காணும், ஐயோ இந்த மருமகள் என்ன செய்வா, பிள்ளைகளை வச்சிருக்கிறாளே, அந்த உணர்வற்ற ஒரு மனநிலை. இதான் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கிறிஸ்தவ அடையாளம், இப்படி தான் நான் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் ஒன்று, நீ வந்து இந்த மாதிரி தலங்களில் நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆழமாக செயல்பட தயாராக இருக்கணும். பிள்ளைகளே ஆழமாக செயல்பட தயாராக இருக்கணும். ஒரு சில பேர் நாங்கள் சரியானதை பேசுவது போது கூட அவங்க காதுக்குள்ளே போய் தவறானது ஒலிக்கிறது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுடைய இன்வேர்டு ஜேர்னி வந்து தவறாக இருக்குது. வெளியில் பெரிய அடையாளம். உடைய திருச்சி மறைமாவட்டத்தில் கூட ஒரு முறை ஒருத்தர் வந்து, அவங்க மறைமாவட்டத்தில் பெரிய பணிகளை எல்லாம் செய்கிறவங்க, அவர்கள் வந்து என்னை சாடினார்கள். என்னுடைய பிரசங்கம் நான் வச்சுட்டு கீழே இறங்கி வர, இந்த மாதிரி நீ எங்கேயும் பேசக்கூடாது, இந்த மாதிரி நீ பேசினீனாக்க அது சரியாக இருக்காதுன்னு சொல்லி என்னை திட்டினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பேசுகிறீங்க, என்ன என்ன நான் தவறாக பேசினேன்? அப்போ அவங்க நான் சொன்ன ஒரு கருத்தியலை அவங்க தவறாக வைக்கிறாங்க. நான் சொன்னேன், இறந்தவங்க எல்லாருமே மோட்சத்துக்கு போகிறதில்ல, கடவுளோடு இருந்தவங்க மட்டும்தான் மோட்சத்துக்கு போவாங்க, மற்றவங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்க. கடவுளோடு நீ இல்லை அப்படின்னா, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் நீ நரகத்துக்கு போவது உறுதின்னு அந்த பிரசங்கத்தில் நான் சொன்னேன். நான் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. இறந்த எல்லாரையும் கடவுள் வந்து ரசித்துருவார், பாதாளத்தில் இறங்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார், எல்லாத்தையும் தூக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீ தயாராக இருக்கணும் இல்லை. இந்த கருத்தியலை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. கடவுள் வந்து என்ன தவறு பண்ணாலும் அவர் உன்னைய மன்னிச்சிருவார். இல்லை, கடவுள் மன்னிக்கிறவர் தான், ஆனால் மன்னிப்பை கேட்கணும் இல்லை. மன்னிப்பு கேட்கறது உன்னுடைய உரிமை. எப்படி யூதாஸ் இஸ்காரியோத்து கடவுளுடைய அந்த இறையாட்சியை காண விரும்பாதவனாக நின்னா பாருங்கள், அப்படிப்பட்டவங்களை கடவுள் எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால தான் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா உள்ளுக்குள்ளே பூரா பெருமை, அதிகாரம், ஆணவம் இதெல்லாம் இருக்கிற போது இந்த வார்த்தை தவறாய் உள்ளே போய் சேரும். நம்ம கொடுக்குற வார்த்தையை தவறாய் ஏற்றுக்கொள்வாங்க. அது நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம், ஒருத்தர் மட்டும் இல்லை, இப்படி நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்கக்கூடிய சிறந்த அடையாளமாக நம்ம மாறணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இறையாட்சியை அறிந்து கொண்டால் தானே நெருங்கி வர்றது நமக்கு தெரியும். அனைத்தும் நிகழும் முறை தலைமுறை ஒளிந்து போகாது, ஆனால் ஆண்டவர் கடைசியாக வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டேன். அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, ஆல்பர்ட் ஃபாதர் வார்த்தையை ஆழமாக நீங்கள் கொடுக்குறீங்க, வார்த்தை வார்த்தைன்னு பேசுகிறீங்க. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கதில்ல, எல்லாம் அழிஞ்சு போனாலும் இந்த வார்த்தை அழியவே அழியாது. இப்போ நம்ம இறந்தாலும் இந்த உடம்பு அழிஞ்சிரும், ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா எதால் கட்டப்பட்டு இருக்குன்னா, வார்த்தையினால் கட்டப்பட்ட ஆத்மாக்கள் அழிவதில்லை. வார்த்தையினால். பொருளால் கட்டப்பட்ட எல்லாமே அழிஞ்சிடும். மகா அலெக்சாண்டர் பொருளால் தன்னுடைய பலத்தால் இந்த உலகத்தை கட்ட நினைச்சார். எத்தனை பேரை கொண்டு குவிச்சார் இல்லையா? அவர் கடைசியில் சாகும்போது அந்த கை ரெண்டையும் வெளியில் வச்சுட்டு போங்க அப்படின்னாராம். எதுக்கு? தான் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகல. அப்போ அவர் எடுத்துகிட்டு செல்லக்கூடிய ஒரு ஆத்மா எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் ஒன்று இருக்குதுன்னா அது இறை வார்த்தை. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுகிறபடி செயல்படுங்க. நீ எதை இழந்தாலும் ஆண்டவரை இழக்காதபடி பார்த்து கொள்ளணும்னா இந்த வார்த்தை சொல்லும்படி நீ நிற்கணும். இன்றைக்கி அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி செய்யாதீங்க இப்படி போகாதீங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. ஒரு தாய் வந்து வெளிநாட்டில் ரொம்ப கவலையோடு என்கிட்ட பேசினாங்க ஃபோனில். தன்னுடைய மகளை குறித்து கவலைப்பட்டாங்க. ஏன்னா மகள் வந்து தவறான ஒரு வாழ்க்கை, அன்டைம்லி என்னது ப்ரோக்ராமிங், அவங்க வந்து லேட் நைட் இப்படி வெளியில் போகிறாங்க, லேட் நைட் திரும்பி வராங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம சரி என்று சொல்லி நியாயப்படுத்த முடியாது. எந்த கலாச்சாரத்தில் நீங்கள் இருந்தாலும் இது எங்கள் கலாச்சாரத்தில் இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் சரி என்று எடுத்துக்கொள்வதும் சரியான முறை அல்ல. இது நம்ம சரி, எது சரி என்பதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நியாயப்படுத்தலாம், இது சரிதான் அப்படி நியாயப்படுத்தலாம். இன்றைக்கி வெளிநாடுகளில் உதாரணத்துக்கு சொல்லுங்கள், வெளிநாடுகள்லாம் ஒரு பேய் வேஷம் போட்டுக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் விழா கொண்டாடுறாங்க. அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் என்னது? இன்றைக்கி நம்மளுடைய தேசத்தில் நிறைய விழாக்கள், எதற்காக இதை கொண்டாடுறோம்? இன்றைக்கி எல்லாமே தடம் புரண்டு கிடக்கிறது, எல்லாமே சரின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அதனால் யோசித்து பாருங்க, நீ செய்யக்கூடிய காரியம் சரியா என்பதை யோசித்து பாரு. கடவுள் விரும்புகிறாரான்னு யோசித்து பாருங்க. அப்போ கடவுள் இறையாட்சிக்குரிய அடையாளத்தை நம்மளை வைத்துக்கொள்ள அழைக்கிறார். இந்த இறையாட்சிக்குரிய அடையாளத்தை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம உலகம் கொடுக்குற அடையாளத்தை எல்லாம் தூக்கி நம்ம மேலே வச்சுக்கிட்டோம்னா, இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் முதல் வாசகத்தில் சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் வந்து ஒரு புதிய விண்ணகம், புதிய மண்ணகத்தை உருவாக்க போகிறாராம். ஆண்டவர் வந்து மிக அழகாக அதற்காக சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட பேசும்போது அவர் யோவான் எழுதிய அந்த திருவெளிப்பாட்டினுடைய அடையாளங்களை வைக்கிறாரு. அரியணைகளை கண்டேன், அதில் என்ன சொல்லப்படுகிறது? அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர், கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களை கண்டேன். பாருங்கள், அவங்க இறைவார்த்தையை அறிவித்ததோடு மட்டுமல்ல, அவங்க தலையையும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அப்படி கொடுத்தவங்க அந்த விலங்கையோ, அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை, அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். இந்த வார்த்தையை பார்க்கணும், கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். இன்றைக்கி நாம் யோசிக்கிற இந்த வார்த்தை பாருங்களேன், இந்த பார்க்குற இந்த வார்த்தை. அப்போது இந்த அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் காட்டுறாரு பாருங்கள். விலங்கையோ சிலையையோ வணங்கியதில்லை, அவர்கள் அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதில்லை. இன்றைக்கி கையில் மட்டும் இல்லை, உடம்பு பூரா இன்றைக்கி எல்லாரும் அடையாளத்தை இட்டுக்கொள்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஃபேன்சியாக போயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் திருச்சியிலலாம் அந்த மாதிரி டாட்டூஸ் போட்டுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கலாச்சாரமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது அதை பார்க்குறப்போ இங்கேயும் அது வந்து விட்டது. இப்போயும் தெருவுலலாம் நான் பார்க்குறேன், இப்போ ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். பயமாக இருக்கிறது, குழந்தைகள் எல்லாம் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஏன்னா அது ஃபேன்சியாக இருக்குது, அதனால் அதை போய் நம்ம போய் போட்டுக்கலாம், இது என்ன உடம்புல ஒரு சின்ன ஒரு அடையாளம் தானே, இது போட்டுக்கிட்டால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் கலாச்சாரத்தை கடந்து அவங்க உடம்புல எங்கெங்கெல்லாமோ அதனுடைய அந்த அடையாளத்தை வைத்து கொள்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் சரின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியாக தான் இருக்கும், ஆனால் வேதம் சொல்லுகிறபடி அது சரியல்ல. ஆகவே இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாத கஷ்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு அதை உணர்த்த விரும்புகிறார், அதை குறித்து பேச விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெண்மையான அரியணையை கண்டேன், அதில் ஒருவர் வீற்றிருந்தார், அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. எல்லாமே காணாமல் போயிடுச்சு. அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. பாருங்கள், வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது, அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன, அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. பாருங்கள், இறந்தோர் எல்லாமே எழுப்பப்படுவாங்க. அப்போ இறந்தவர்கள், இறப்புக்கான அடையாளமாய் வாழ்ந்தவங்கள் எல்லாம் மீண்டுமாய் கீழே தள்ளப்படுறாங்க. அதைத்தான் அந்த அடையாள காட்சி சொல்லுது. அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2வது சாவு அப்படிலாம் சொல்லப்பட்டு இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு புதிய விண்ணகம், புதிய மண்ணகத்தை உருவாக்க கடவுள் திட்டமாக இருக்கிறார். ஆகவே தான் நம்ம இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு நெருக்கத்தை கடவுள் வந்து நம்மளை நெருக்கிறாரு, புடமிடுறாரு. அதனால் இதெல்லாம் வந்து தவறு, இதெல்லாம் ரொம்ப எனக்கு இதாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றது, பூசைக்கு வரணும் தான் ஃபாதர் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு 6 நாள் வேலை செஞ்சேன், 1 நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு. 6 நாள் வேலை செஞ்சு எதுக்கு? வேலை செய்கிற 1 நாளில் நீ ரெஸ்ட்டு போடு, அது அப்போ போட்டால் காசு போய்டும், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போட்டால் கடவுள் போயிடுவார். பாருங்கள், அந்த 1 நாள் நம்ம முழுசாக கூட உங்களை இங்கே உட்கார வைக்கிறது இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம கோயிலில் போய் உட்கார மறுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தெய்வத்தை எப்படி நம்ம சாட்சியப்படுத்த போகிறோம்? இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள், கடவுள் நம்மளை எல்லாம் அழைத்திருக்கிறார். பாருங்கள், ரோமையர் 11:29 ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் குடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. இன்னமும் உங்கள் கிட்ட தான் அது இருக்குது. அவர் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு உங்களுக்கு, எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்துட்டாரு. நாம் தான் என்ன செய்கிறோம், அந்த அழைப்பை வந்து மறுத்துட்டு இது இல்லை அது இல்லை எனக்கு வேலை கிடக்கு வீட்டிலலாம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு வரலன்னா என்ன, எதுக்கு வரல, தண்ணி பிடிக்கணும், எங்களுக்கு காலையில் தான் தண்ணி வருது, எங்களுக்கு ஆடு மாடு வச்சுருக்குறோம், நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் சோறு போடணும். பாருங்கள், இதெல்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரம், இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்லாம் கதை. பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வழி என்னன்னு கொடுத்துருக்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த காரியத்தை ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், கடவுளுக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்றைக்கி தண்ணி பிடிக்கணுமா, அதுக்கு முந்தின நாளே தண்ணி பிடிச்சி கூட வச்சுக்கலாம் 1 நாள், இல்லை நம்ம என்ன செய்யலாம், அடுத்த நாள் பிடிச்சி அதை காம்பன்சேட் பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை எல்லாம் செய்ய மறுக்கிறோம். இதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிற போது கடவுளுக்கு ஒரு செய்தி, நீ முக்கியம் இல்லை. அப்போ இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எப்படி அந்த வாழ்வியல் வாழ்வு நூலில் எழுதப்பட்டிருக்கும்? கடவுள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு. விண்ண முதல் துவக்க நூலில் நம்ம பார்க்குறோம், வாழ்வின் மரத்தில், வாழ்வின் மரம்னு ஒன்று இருக்குது. அவங்க ஆதாம் ஏவாள் தொட்ட மரம் வந்து நன்மை தீமை அறிகிற மரம், இன்னொரு மரம் அங்கே இருந்தது என்பது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது வாழ்வின் மரம். அந்த மரத்தை தின்று விடுவார்களோ, அந்த மரத்திலும் அவர்கள் கைவித்து விடுவார்களோ என்று இயேசு கடவுள் என்ன செய்கிறாரு, வானத்தூதர்கள் கெருபுகளை வைத்து அதை பாதுகாத்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருவள்ளி பாட்டில் அந்த மரத்துக்கான தொடர்பு, வாழ்வின் நூலுக்கும் வாழ்வின் மரத்துக்கும் தொடர்பு உண்டு. இந்த வாழ்வின் நூலில் யாருடைய பெயரெல்லாம் எழுதப்படுதோ அவர்களுக்கு வாழ்வின் மரத்திலிருந்து எடுத்து உண்பதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுக்க போகிறார். இப்போ அந்த வாழ்வின் மரம்னா என்ன, அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு அழிவே இல்லை. நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அதே நிலையில் ஆண்டுகள் கடந்து, நம்ம பல ஆண்டுகள் நித்தியத்திற்கும் என்று சொல்லப்படுகிறது, நீங்கள் அப்படியே இருக்க போகிறீர்கள், ஆட்சி புரிய போகிறீங்க. அப்போ அந்த பழத்தை, நன்மை தீமை அறியிற கனியை தின்றவுடன் பிசாசுடைய டெக்னிக் என்னென்னா, இந்த பழத்தை தின்ன வைக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் அவனை பாவி, அவனை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் தொடக்க நூலில் நமக்கு காட்டப்பட்டிருக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை கடவுள் என்ன செய்தார், உள்ளே நுழைந்து அவர் தடுத்து நிறுத்திட்டார், நிறுத்தி அந்த மரத்தை பாதுகாத்துட்டார். அதனால் அந்த மரத்தை பிசாசு தொட முடியல. இப்போ பிசாசு என்ன செய்ய போது, நம்மளை எல்லாம் பாவியாக்கி கடைசியில் அந்த மரத்தின் கனியை நம்மளை சாப்பிட வைக்க போகுது. பாவிகளும் அதை சாப்பிட்டாங்கன்னா அவர்கள் என்றென்றும் பாவியாக இருக்க போகிறாங்க. நன்மை புரிந்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறியவர்கள், அந்த பழத்தை கடவுள் கொடுக்கிற போது அவர்கள் என்றென்றைக்கும் நன்மை உள்ளவர்களாக இருக்க போகிறாங்க. ஆகவே நாம் தான் டிசைட் பண்ண போகிறோம், இந்த உலகத்தில் தான் டிசைட், அந்த டிசிஷன் நடக்குது. நீ நன்மைத்தனங்களை செய்து அந்த வாழ்வின் மரத்தை சாப்பிட போகிறாயா, என்றென்றைக்கும் நல்ல அடையாளமாக இயேசுவோட கடவுளோட ஆட்சி புரிய, அல்லது என்றென்றைக்கும் உள்ள நித்திய நெருப்புக்கு நீ ஆளாக போகிறாயா? ஆண்டவருடைய அந்த அழைப்பு நமக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க, என்னால் முடியல, நான் தோற்று போயிட்டேன், என்னால் முடியலன்னு மட்டும் சொல்லக்கூடாது, உன்னால் முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ எழுந்து நில், வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு சொல், இது கூடாதுன்னா இது கூடாதுன்னு சொல், கடவுளுக்காக நான் என்ன செய்வேன் என்பதை யோசி. உலகத்தினுடைய அந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதை சற்று நிறுத்திவிட்டு உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து தியானித்து பாருங்கள், உன்னுடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறதுன்னு. கண்டிப்பாக ஆவியானவர் வெறுமையாக இருக்கிறவர் அல்ல, அவர் அசைவாடுகிறவர். உங்களுடைய இதயத்தில் நீங்கள் அவருக்காக அமர்ந்து தியானிக்கிற போது, உங்கள் வேலைகளையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு தியானத்தில் வந்து உட்கார்ந்து தியானிக்கிற போது, அந்த இடத்துல தான் ஆவியானவர் அசைவாடி உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். உண்மையை வெளிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அந்த உண்மையை நோக்கி உங்களை அழைத்து செல்கிறவரும் அவரே. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் இரக்கத்தின் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமீன்.